திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிறுத்திர செய்யும் செந்தமிழ் காவலர், சிங்கநடையும் சிங்கார தென்றலடையும் பொங்கு கடலடையும் புரட்சி கவிநடையும் புதிய உரநீர் கண்ட பூமான், பூரிப்பால் தம்பிமார் படை மீது ஒளியோட்டும் கோமான், தங்கத்தூர் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் வாழ்வர். இந்த இனிய நிகழ்ச்சியின் தலைவர், இந்த கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் கலிபெருமாள் அவர்களே, என் அன்பிற்கினிய நடுவண அரசின் அமைச்சர் பழனிமாணிக்கம் அவர்களே, அண்ணன் எம்எஸ்வி அவர்களே, இந்த கல்லூரியின் தாளாளர் தமிழ்த் தொண்டர் விருத்தாச்சலம் அவர்களே, அருமையன்பர் திருமாறன் அவர்களே, பேராசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, அண்ணன் இளங்கோவன் அவர்களே, இங்கே குடிமையிருக்கின்ற பெரியோர்களே, பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளங்கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவ்வளவு கொஞ்சம் பயந்து பேசுறதெல்லாம் போயிட்டு, ஆனால் இந்த கூட்டத்திலே பேசுகிற பொழுது உண்மையிலேயே நான் பயப்படுகிறேன். கொல்லந்தெருவிலே ஊசி விற்பது போல அண்ணாவின் தமிழ்த் தொண்டை பற்றி பேசுவதற்கு எனக்கு கிடைத்திருக்கிற அவை என்னிடம் அறிந்தவர்கள், என்னை விட தமிழ் பயின்றவர்கள், என்னையும் விட அண்ணன் இளங்கோவனை போல எம்எஸ்வி போல அண்ணாவை அறிந்தவர்கள். அவர்கள் முன்னாலேயும் நான் இன்றைக்கு பேசுவது ஏதோ எனக்கு தேர்வுக்கு தலைப்பு கொடுத்து கட்டுரை எழுத சொல்வது போல தோன்றுகிறது. அப்படியே நானும் பேச உருப்படுகிறேன். பேரறிஞர் அண்ணாவின் பெருந்தமிழ் தொண்டு என்கிற அந்த தலைப்பில் பெரும் என்கிற அடைமொழியை தமிழுக்கு சேர்க்காமல் தொண்டுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். அண்ணாவின் அண்ணா தமிழுக்கு செய்த பெருந்தொண்டு, இல்லாவிட்டால் தமிழ் பெரிது தொண்டு என்று ஆகிவிடும். நான் அப்படி அதை வைத்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்த தமிழ் தொண்டு என்ன என்று நினைக்கிற பொழுது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொது வாழ்வுக்கு வருகிற பொழுது தமிழகத்தின் நிலை என்ன, தமிழின் நிலை என்ன, தமிழை பற்றி தமிழ் மக்களே என்ன நினைத்தார்கள், தமிழை பற்றி பிறர் என்ன நினைத்தார்கள், இந்த பின்னணியை நீங்கள் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தால்தான் அண்ணாவினுடைய சாதனை என்ன, அந்த தொண்டின் பெருமை என்ன என்பதை நாம் உணர முடியும். மகாகவி பாரதி சொன்னார், தமிழா என்று பாரதிதான் முதன் முதலாக ஜாதி இல்லாமல் ஜாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து மொழியை மட்டும் வைத்து முதல் முறையாக தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக அழைத்தவர் பாரதியார். அவர் இந்த தமிழ் மக்களை பார்த்தார். அவர் ஏக இந்தியாவுக்கு பாடினாலும் அவர் உள்ளமெல்லாம் தமிழுக்குள்ளே இருந்தது, தமிழர்களுக்குள்ளே இருந்தது, அவர்களுக்காகவே வாழ்ந்தார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து ரெடி பார்ப்பார். தமிழை கடவுளாக நினைச்சு வணங்க வேண்டும் என்கிற கருத்தை சாதாரண மக்கள் மத்தியில் அண்ணா பெரியார் பாரதியார் கொண்டு போக பார்த்தார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல் என்று சொன்னார், தமிழில் தான் பேச வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வரா அவர்கள் பாண்டிச்சேரியில் முதல் முதல்ல அவரை பார்க்க போனார். பாரதியார் இருந்தார், அவர்கிட்ட போய் ஐ எம் ராம்சாமி ஃப்ரம் திருப்பயணம்னு சொன்னார். கிட்ட போய் சொன்ன உடனே, ஏய் பாலு இங்கே வாடா, யாரோ ஒருத்தவங்கிட்ட பேச வந்திருக்காண்டான்னு. பாலுங்கிறவன் வேலைக்காரன், ஏன்னா இவர் இங்கிலீஷில் பேசிட்டார், யாரோ ஒருத்தன் பேச வந்திருக்கான், இவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏ தமிழுக்கு தமிழை சந்திக்கிறப்ப எவ்வளோ நாளைக்கு இங்கிலீஷில் பேசுவேன் அப்படின்னு முதல் அடி அடித்தார் பாரதியார். அப்படி வீறு கொண்ட தமிழ் பற்றை வளர்த்த பாரதியார் காலத்துக்கு பின்னாலும் தமிழ் இல்லை. அவர் சொன்னார், திருவிக்கா வந்து சொன்னார், திருவிக்கா அழகிய தமிழிலே பேசினார், அருமையான தமிழிலே உயர்ந்த கருத்துக்களை சொன்னார். ஆனால் பாமர மக்கள் மத்தியிலே தமிழ் போய் சேரவில்லை, காங்கிரஸ்காரர்களுக்குள்ளேயே போய் சேரவில்லை. எந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திருவிக்கா இருந்தாரோ அதற்குள்ளேயே போகவில்லை. நான் படிக்கிற காலத்தில், நான் கல்லூரியில் படிக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் நான் படிக்கிற காலத்தில், 58 நான் சொல்லுகிறேன், தமிழிலே பேசிக்கொண்டிருப்பதை கௌரவ குறைவாக நினைத்தார்கள். நாம் திருமாறனுக்கு தெரியும், நானும் தமிழ் குடிமகனும் அப்பா சாத்தையா இளவரசு எல்லாரும் தனித்தமிழில் பேசிக்கொண்டிருந்தோம். தனித்தமிழில் பேசுவதை கிண்டல் பண்ணான். எங்களை பார்த்து கிண்டல் செய்யாமல் இருந்தது காரணம் முரட்டுத்தனம், அடிப்போங்கிற பயம். அப்போ ஒரு பையன் கேட்டான், வாட் இஸ் தேர் இன் தமிழ், அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். அவன் சண்டை போட பயந்து என்னகிட்ட வந்து கேட்டான், இது மாதிரி ஒருத்தன் சொல்கிறான்னு. அவன் நடந்து போயிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டேன், இதை சொன்னியாம, எஸ் வாட் இஸ் தேர் இன் தமிழ் அப்படின்னு சொன்னான். ஏண்டா நீ தமிழில் ஃபெயில் ஆகிட்டே இல்லை, உன்னை ஃபெயில் ஆக்கிற சக்தி அதுக்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன வாட் இஸ் தேர் இன் தமிழ், அப்புறம் ஏன்டா ஃபெயில் ஆனேன்னு கேட்டேன். இதை எதற்கு சொல்கிறேன், அந்த காலத்தில் தமிழுக்கு இருந்த கௌரவம் அதுதான். நாங்கள் தனித்தமிழ் இயக்கம் நடத்தினோம், தமிழ் பேராயம் என்று வைத்தோம், கல்லூரியில் இடமில்லைன்னு வெளியனுப்பிச்சான். என்ன காரணம் சொல்லி தெரியுமா, இவர்கள் திமுக பிரான்ச்சுன்னு சொல்லி வெளியனுப்பிச்சான். தமிழை ஒழுங்காக பேசினால், தனித்தமிழ் பேசினால், தமிழை உயர்வாக பேசினால் அவனுக்கு திமுக முத்திரை. எந்த மேடையிலே தமிழ் அழகாக எவன் பேசுகிறானோ, எந்த மேடையில் பேசலானும் சரி, அவன் கிட்டத்திலே போய் பார்த்தால் அவன் திமுகவாக இருந்தான். ஏ தமிழ் பேசினாலே அவன் திமுக என்ற முத்திரை வந்ததற்கு காரணம் என்ன? அதுதான் அண்ணாவின் சாதனை. சாதாரண என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தமிழ் மீது பற்றும், தமிழ் மீது வேட்கையும் பிறகு வெறியும் வருவதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஈரோடு சின்னச்சாமி இந்திய எதிர்ப்பில் நெருப்பு குளித்து செத்து போனான். தத்துவமேதை டி கே சீனிவாசன் சொல்லுவார், அவனுக்கு சிலப்பதிகாரம் தெரியாது, அகநானூறு தெரியாது, புறநானூறு தெரியாது, ஆனால் தமிழுக்கு ஆபத்து என்றால் உயிரை கொடுக்க தெரியும். அந்த உணர்ச்சி வந்தது யாரால்? பேரறிஞர் அண்ணாவா. தனிக்கு அண்ணா யார்? மிகப்பெரிய ஆங்கில புலமை படித்தவர். அவர் ஆங்கில புலமை தமிழுக்கு ஈடானது அல்ல, அவர் ஆங்கிலத்தினுடைய நுவான்சஸ் தெரிந்தவர், ஆங்கில இலக்கணம் முழுமையாக கற்றவர், ஆங்கிலத்தினுடைய உயிர் நாடியை புரிந்த ஆங்கில புலமை அண்ணாவுக்கு உண்டு. ஆனால் தமிழிலே அவருக்கு இலக்கணம் தெரியாது. நான் சொல்லலை, அண்ணா அவர்கள் சொன்னார், எனக்கு இலக்கணம் கற்பிப்பதிலே மோசூர் கந்தசாமி முதலியார் வெற்றி பெறவில்லை என்றார். எனவே அண்ணாவினுடைய கட்டுரையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தால் உங்கள் இலக்கணம் எல்லாம் தூள் தூளாகும். அந்த வேறுபாட்டை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் சாமிநாதையருடைய கட்டுரையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சாமிநாதையர் கட்டுரை புத்தகத்தை ஒன்று படிங்க, படித்து விட்டு அண்ணாவின் கட்டுரையை படியுங்கள், அது தமிழ் போலவே தோணாது, வேறு மொழி போல இருக்கும். காரணம், உவே சாமிநாதையருக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது, ஏபிசிடியே தெரியாது. ஆனால் அண்ணா முறையாக தமிழை கற்றுக்கொள்ளாமல், முறையாக என்றால் தமிழ் படிக்க வேண்டும் என்று போய் ஒரு ஆசிரியரிடம் அவர் கற்றுக்கொள்ளவில்லை. நாவலர் பாரதியார் ஒரு பாட்டிலே சொன்னார், குறவர் இல்லாமல் தமிழ் கற்ற பெருமையே பெருமை என்று சொன்னார் நாவலர் பாரதியார். அவர் தமிழுக்கு ஆசிரியர் இல்லை, தானே படித்தார். சிந்தனையெல்லாம் ஆங்கிலத்தில், அவர் கற்ற கருத்துக்கள், பெற்ற கருத்துக்கள் எல்லாம் ஆங்கில கருவூலத்திலே இருந்து, ஆனால் தமிழ் மக்களிடம் போக வேண்டும், இந்த தமிழ் மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும், அவர்களை உயர்த்த வேண்டும், தமிழிலே சொல்ல வேண்டும் என்று அண்ணா முடிவெடுத்தார். இன்னைக்கு தமிழில் எழுத வேண்டும் என்று முடிவெடுக்கிறது பெருசு இல்லை, அன்றைக்கு அரசியல் மேடைகளிலே பேசியதெல்லாம் ஆங்கிலம். அவர் சேர்ந்த கட்சி நீதி கட்சி, அதில் இருந்த தலைவர்களுக்கெல்லாம் தமிழே பேச வராது. இவர் மொழிபெயர்ப்பாளர், வாசுதேவுக்கு மொழிபெயர்ப்பாளராகத்தான் மேடைக்கு போனார் அண்ணா. ராம்சாமுனையாருக்கு மொழிபெயர்ப்பாளர் வராத காலத்தில் கியாப்பை விஸ்வநாதம் அவரை மேடையில் ஏற்றி மொழிபெயர்க்க வைத்தார். விஸ்வநாதம் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நான் கையை பிடிச்சி மேலே ஏற்றின அண்ணா எங்கேயோ போயிட்டார், நான் அங்கேயே நிற்கிறேன். விஸ்வநாதம் மொழிபெயர்ப்பதற்கு தான் அண்ணா மேடைக்கு போனார். அன்றைக்கு அதுதான் நாகரிகம், ஆட்சி வெள்ளையராட்சி, தமிழுக்கு மரியாதை இல்லை, தமிழில் பேசினால் கௌரவம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் மக்களிடம் தமிழிலே பேச வந்தார். மில்டன் பாரடைஸ் லாஸ்டை எழுதுவதற்கு முன்னால் அவருக்கு எத்தனையோ 9 மொழிக்கு மேலே தெரியும். அவருக்கு லத்தீனும் கிரீக்கும் அவ்வளவு தெரியும். அவர் லத்தீனில் பாடல்கள் டீடாக்டினா கிறிஸ்டியானாங்கிற ஒரு பெரிய தத்துவ நூலை, மத தத்துவ நூலை லாட்டினில் எழுதியிருக்கார் மில்டன். தான் காவியம் படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது லத்தீனில் எழுதுவதா இத்தாலியனில் எழுதுவதா? லத்தீனில் எழுதுறதா அப்பொழுது கௌரவம். பல நாள் யோசித்து இல்லை, என் தாய்மொழியிலே எழுதுவேன் என்று முடிவெடுத்து பேரடைஸ்டாஸ் எழுதினார். அது அதுவரையில் இல்லாத ஆங்கிலம். அந்த லத்தீன்ல எப்படி, அந்த ஆங்கிலத்தில் எப்படி லத்தீனும் கிரீக்கும் பின்னி பிணைந்து வருகிறதோ, அதை போல அண்ணாவுடைய தமிழிலே ஆங்கிலமும், அவருடைய அவர் பிடித்த ஆங்கிலம், அந்த ஆங்கில மொழிநடை, ஆங்கிலத்தினுடைய மொழி தாக்கம் மட்டும் இல்லை, அந்த சொற்றொடர்கள், ஃப்ரேசஸ், ஐடியாஸ், அவ்வளவும் தமிழுக்குள்ளே வந்தது, எல்லாம் புதுமை. ஒரு சிறிய உதாரணம், அவர் சிறு விரலை கூட அசைக்கவில்லை, இன்னொரு கட்டுரை எழுதல, அது ஏதோ தமிழ் எழுதுறது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதை எழுதுவதற்கு முன்னால் தமிழில் யாரும் அதை எழுதுறது இல்லை, பிகாஸ் அது இங்கிலீஷில் ஹீ டிட் நாட் மூவ் ஹீஸ் லிட்டில் ஃபிங்கர் என்கிற ஆங்கில சொற்றொடரை அவர் தமிழில் கொண்டு வந்தார். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு புதிய தமிழை படைத்தார். அது என்ன தமிழ் தோண்டு என்றால், தமிழ் மீது தமிழ் மக்கள் கௌரவம் செலுத்தும், கௌரவ உணர்வு கொள்ளும்படியாக அண்ணா பண்ணினார். அதுக்கு முன்னால் எல்லாரும் என்ன சொல்கிறான், தமிழை வைத்து அவர் பிழைத்தார். திமுககாரன் தமிழை வச்சு மக்களை ஏமாற்றிட்டான் எல்லாரும் சொன்னார்கள். அப்போ என்ன, தமிழ்னு சொன்னது உயிரை விட்டானோ தமிழை, தமிழ் என்று சொன்னால் அப்படியே எழுந்திரிச்சிருன்னு அப்படியே உணர்ச்சி கொப்பளிக்க நின்னானா? இவனுக்கு தான் அறிவே இல்லையே. நாம மது தமிழர்னா வாழ்ந்துடுதல் நன்றோ என்று பாரதி செருப்பால் அடித்தான். நமக்கு ஏது உணர்ச்சி? மண்ணில் நீயும் ஒரு மண் என்று மனிதன் மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ணா. தமிழ் மொழியை பற்றி நீ பெருமைப்பட வேண்டும் என்று நமக்கு பெருமை சொல்லிக் கொடுத்தவர் அண்ணா. பேராசிரியர் இருந்தார்கள், எத்தனையோ புலவர்கள் இருந்தார்கள், நாட்டாரையா இருந்தார், இது மாதிரி எத்தனையோ நாவலர் பாரதியார் இருந்தார், ஏன் திருவிக்கா இருந்தார், எல்லோ மறைமுறையடிகள் இருந்தார். ஆனால் அவர்களெல்லாம் புலவர்களுக்கு நடுவே இருந்தார்கள். பாமர மக்களுக்கு மத்தியிலே தமிழுக்கு கௌரவம் இல்லை, நெஞ்சு பொறுக்குதில்லையே என்கிற அந்த பாட்டை படித்து பாருங்கள். அதுதான் அண்ணா இருக்கிற காலத்திலும் தமிழகத்தினுடைய நிலை. இதோ தமிழ் என்று சொன்னவுடனே உயிரை விட்டுவாங்கிறது மாதிரி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டார் அண்ணா, அதை லாபம் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுவது அபத்தம். நமக்கு தமிழ் உணர்ச்சியை அண்ணா உண்டாக்கினார். தமிழிலே அரசியலை பேசினார், தமிழிலே தத்துவங்களை சொன்னார், தமிழிலே சமூக பிரச்சனையை பேசினார், தமிழிலே எவ்வளவு உயர்வான கருத்துக்களை செறிவாக சொல்ல முடியும் என்பதை அண்ணா காட்டினார். அதற்கு பிறகுதான் தமிழ் படித்தான். தமிழ் படிப்பதை கௌரவம் என்று நினைக்க வைத்தவர் அண்ணா. ஒரு முறை பச்சைப்பன்கண்டூர்லேருந்து நினைக்கிறேன், அண்ணாவை பார்க்க போய் எங்கள் தத்துவத்துறையில் வந்து பேச வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்ட உடனே அண்ணா சொன்னான், அண்ணா வந்து இங்கிலீஷிலே பேசியிருப்பார், இவன் சும்மா இருக்க முடியாமல் எங்கள் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் நீங்கள் பேசுங்கன்ட்டான். அவர்கிட்ட போய் மாட்டுவானா? உடனே அண்ணா கேட்டார், நீ இமானுவல் காண்ட் படிக்கிற இல்லைன்னார். ஆமாம் படிக்கிறேன். எதில் படிக்கிற? நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். அவர் எதில் எழுதினார்? ஜெர்மனில் எழுதினார். நான் தமிழில் பேசுகிறேன், நீ இங்கிலீஷில் மொழிபெயர்த்துக்கொண்டார் அண்ணா. குறைவாக தமிழை அவரை வைத்துக்கொண்டு நீங்கள் பேச முடியாது. அப்படி தமிழை நாம் மதிக்குமாறு செய்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கொடுத்தான் ராஜ்யசபாவில், நாம இல்லை. அதில் ஆதரித்து அண்ணா பேசினார், கால் மை ஸ்டேட் தமிழ்நாடுன்னு பேசினார். அந்த பேச்சில் ஃபார் தி எடிஃபிகேஷன் ஆஃப் த ஹவுஸ் ராஜ்யசபாவில் சொல்கிறார். அங்கே ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடுனா யாருக்கு தெரியும், தமிழில் எங்கே இருக்குது அந்த பேருன்னு சொல்லிட்டார். அந்த பேசின அமைச்சர் கொள்ளை காலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசியிருக்கார். அண்ணா சொல்கிறாங்க, கொள்ளை காலங்கிறது மைசூருக்கு போயிடுச்சு, அது தமிழ்நாட்டில் இருக்குங்க இல்லைங்கிற விஷயமே தெரியாத மந்திரிக்கு தமிழ் எப்படி தெரியும், தமிழ் இலக்கியம் எப்படி தெரியும் என்று சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தைகள், நான் இந்த அவைக்கு தெரியப்படுத்துகிறேன், இந்த அவைக்கு அறிவூட்டுகிறேன்னு சொல்லிட்டு, ஃபார் தி எடிஃபிகேஷன் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஃபார் ஹிஸ் ஓன் எடிஃபிகேஷன் அந்த அமைச்சர், ஐ வில் பாயிண்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் சர்டன் புக்ஸ் வேர் இன் த வேர்ட் தமிழ்நாடு ஈஸ் டு பி ஃபவுண்ட், தீஸ் ஆர் புக்ஸ் ரிட்டன் 1800 ஆர் 2000 இயர்ஸ் ஏகோ. ஐ ஆம் ரீடிங் த நேம் இன் தமிழ், பட் த ஆனரபிள் மெம்பர் ஹூ மேட் தட் அலிகேஷன் is a Tamilian congressman. And he can understand. And the Honorable Deputy Minister, who will perhaps be making the reply, she being also a Tamilian, may tell him. The name Parivadal, Padittrupattu, and the more popular names are Salapadigaram and Manimegalai. These are all Tamil classics written more than 1,000 years ago. And in Parivadal, it is stated, Thandamil Veli, Tamil Nadu Agamalam, which means Tamil Nadu, which is surrounded by the sweet Tamil on all the three sides. In Padittrupattu, a classic written about 1,800 years ago, it is stated, Imulgadal Veli Tamilagama, meaning Tamil Nadu, which has got sea as its boundary. In Salapadigaram, it is stated, Tendamil Nannadu, meaning good Tamil Nadu. And in Manimegalai, it is stated, Sambuthivul Tamilaga Maringil, Tamil Nadu, which is called Sambuthi. The Parivadalayum Padittrupattayum Rajya Sabayile Annavai Thavara Pesiyathu Yaar? Tamil Perumaiyudaiyathu Endru Nammidam Solluvathillai. Namakku Munnale Vandhu Vote Kekka Sollavillai. Thannanthaniyanaga Rajya Sabayil Anna Mattum Thani Manithan. Vera Yaarum Illai. Anga Tamilargalai Perumaiyaga Nenaikkiravargal Illai. Tamilai Patri Theriyathu. Tamil Nagarigam Theriyathu. Adhanudaiya Thonmai Theriyathu. அந்த மக்கள் மத்தியிலே உங்களுக்கு அறிவுறுத்த சொல்கிறேன், தமிழ்லே தமிழ்நாடுன்னு பேர் இருக்கு. சொன்னது யாருக்கு? காங்கிரஸ்காரனுக்கு. தமிழுக்கு என்ன பெரிய மரியாதை இருந்தது? தமிழ் சொன்னவனே ஓட்டு வந்துடும். தமிழ்நாடு என்று பெயர் வைத்தால் உலகத்துக்கு தெரியாது என்று சொன்ன காலத்தில் அண்ணா தமிழ்நாட்டுக்கு பெயர் வை என்று சொன்னார். அந்த தமிழ் உணர்ச்சியை நமக்கு ஊட்டியது முதல் விஷயம். எப்பேற்பட்ட உணர்ச்சி? அந்த பத்திரிகையை படித்தா உலகம் பூரா தெரியும். அவர் எடுத்தால் பேச்சால் மேடையில் ஏறி பேசுகிற பொழுது தமிழை முறையாக அழகாக மேடையிலே பேச வைத்தவர் அண்ணா. இன்றைக்கு அண்ணாவை திட்டுகிறவர்கள் கூட அண்ணா கொடுத்த தமிழால் தான் பேசுகிறார். அண்ணாவால் பாதிக்கப்படாத தமிழ் இல்லை. கண்ணதாசன் அவர் இறந்து போனப்ப சொன்னார், 20வது நூற்றாண்டின் தமிழுக்கு தாயும் தந்தையும் அவரே. அதுக்கப்புறம் அண்ணாவும் திட்டலாம், அது வேற விஷயம். ஆனால் அன்றைக்கு அவனுக்கு உண்மை வெளிவந்த காலத்தில் 20வது நூற்றாண்டின் தமிழுக்கு தாயும் தந்தையும் அவரே. புலவர் கல்லூரி மாணவர்கள் திராவிட நாடு வருவதற்கு காத்து கிடந்தார்கள். தமிழ் இலக்கண வரம்பையெல்லாம் உடைத்து ஒரு புதிய தமிழை அண்ணா உருவாக்கினார். இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலும் அதான் தமிழ். மேடையிலே பேசிய தமிழிலே அவர் தமிழ் மேடையிலே பேசுகிற பொழுது ஆங்கிலம் குறுக்கவே வராது. நம்ம பேச்சாளர்கள் சில பேர் இருக்காங்க, ஒரு பேர் சொன்னால் ஆபத்து இல்லை. புதுக்கோட்டை தமிழரசின்னு ஒரு பொண்ணு வரும், அது வந்து ஒரு மணி நேரம் பேசுனா அரை மணி நேரம் இங்கிலீஷே அரை மணி நேரம் தமிழ் பேசும். கொட்டேஷனை இங்கிலீஷில் படிக்கும், உடனே தமிழில் சொல்லும். ஆனால் அண்ணா பேசுகிற பொழுது ஆங்கில சொற்களே ஆங்கில வாக்கியமே வராது. ஊவே சாமநாத ஐயர் அவர்கள் பொன்னம்பல ராமநாத அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். சார் பொன்னம்பல ராமநாதன் அவர் ஆங்கிலம் பேசினா விக்டோரியா மகாராணி கேட்பா. அப்பேற்பட்ட ஆங்கிலம் தெரிந்த பொன்னம்மல் ராமநாதனை பற்றி சாமநாதையர் எழுதினார். அவர் ஆங்கிலேயர்கள் மயங்கும்படியாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்று சொல்லுவார்கள், அது பற்றி எனக்கு தெரியாது. அவர் தமிழில் பேசியதை கேட்டேன். தமிழோடு ஆங்கிலத்தை இசைத்து குழப்பாமல் ஆங்கிலமே அறியாதோர் போல தமிழில் பேசினார். அதை போல அண்ணா அவர்கள் மேடையிலே தமிழிலே பேச தொடங்கிவிட்டால் முடிகிற வரையில் ஆங்கிலம் உள்ளே வராது. அதற்கு காரணம் அவர் தான் பேச்சாளர் என்று காட்டிக்கொள்வதற்காக பேசவில்லை. அவர் சுகிசுவம் அல்ல, அவர் தமிழறிவுமணியன் அல்ல, காசுக்கு பேசுகிறவர் அல்ல. அவர் இந்த நாட்டின் குரு, தமிழர்களின் வழிகாட்டி. அவர் இந்த தமிழ் மக்களை கடைத்தேற்ற அவதாரம் எடுத்தவர். அதனால தமிழில் அவர் பேசணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். எனவே பேச்சு தொடங்கிய முதல் இறுதி வரையிலே இடையீடில்லாத அந்த தொடர்பை யாரும் அறுக்க முடியாது. இது வரைக்கும் யாரும் யோசித்திருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அண்ணா அவர்கள் மேடையிலே பேச தொடங்கினால் ஒரு 10 நிமிஷம்தான் மேடையில் இருப்பார். 10 நிமிஷம் கழித்தால் அவர் மேடையிலும் கேட்பவன் தரையில் இருக்க மாட்டான், அவர் ஒவ்வொருவன் நெஞ்சுக்குள்ளே நிற்பார். பேச்சு கேட்டவனுக்கு அது தெரியும், அவர் நெஞ்சுக்குள்ளே நின்று பேசுவார். இடையில ஆங்கிலம் ஒரு வாக்கியம் வந்தால் அந்த உறவு அறுந்து போகும், அந்த உள்ளத்திலிருந்து அவர் வெளியே போயிடுவார். அது இல்லாமல் பார்த்தார். தஞ்சாவூர்ல திமுக வழக்கறிஞர் மாநாடு போடுமாறு அண்ணாதான் அறிவுறுத்தினார் மாணிக்கவாசத்துக்கு. நாங்கள் மாநாடு நடத்துறோம், சரி காசு கிடைக்க போயிருந்தேன் நினச்சி தலைவர் தடல தட்டி அடக்கி சொல்லி நடராஜன் எல்லாம் ஏற்பாடு பண்ணார். அண்ணா ஆங்கிலத்தில் பேசுவார் என்று நாங்கள் அறிவித்து விட்டோம். அது காசு கிடைக்குமே மக்கள் கேட்பாரன் 1 ரூபா டிக்கெட் வச்சு தலைவர் தடல எவ்வளவு கோபித்தார் தெரியுமா? அண்ணா எப்படி நீ போடலாம் தஞ்சாவூரில் போய் இங்கிலீஷில் பேசுவேன் நீ எப்படி சொல்லலாம்? இல்லை ஆனால் எல்லாரும் கேட்கட்டுமே டிக்கெட் போடலாங்கிறதுக்காக என்று மாணிக்கவாசன் சொன்னார். மிக மிகுந்த கோபத்தோடு அவர் எங்களிடம் சண்டை போட்டு விட்டு ஆங்கிலத்தில் பேசுகிற பொழுது 15 நிமிடம் தான் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு மன்னிப்பு கேட்டார், தமிழின் பெருமையை சொன்னார். அவ்வளவும் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பேசினார். அவருடைய தமிழ் ஈடுபாடு என்பது, தமிழ் பற்று என்பது போலித்தனமானது அல்ல, அது அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து வந்தது. தமிழன் என்பதை அவர் ஆயுதமாக அல்ல, தமிழன் என்பதை அவர் பெருமையாக, பெருமித உணர்வோடு தமிழன் என்று சொன்னார். எதை தமிழன் என்று சொன்னால் ஓட்டு கிடைக்கும் என்பதற்காக அல்ல, தமிழருடைய விரோதிகள் மத்தியிலே போய் நான் தமிழன் நான் திராவிடன் என்று சொன்னார். ராஜ்யசபையிலே மார்ச் 1965 ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும், ஹிந்தி கூடாது என்று அண்ணா சொன்ன பொழுது எல்லோரும் சொன்னது திமுக ஆங்கில மோகத்திலே இருக்கிறது. அண்ணா ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து வந்தவர், அவர் ஆங்கிலத்துக்கு அடிமை. உபேஷ் குப்தா சொன்னார் யூ ஆர் எனாமட் ஆஃப் இங்கிலீஷ் என்று அவன் ராஜ்யசபையில் சொன்னார்கள். அதற்கு பதில் சொன்னார் அண்ணா, தெர்ஃபோர் த டிஎம்கே ப்ளீ ஃபார் தி கண்டினியூன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் நாட் டியூ டு த ஃபேக்ட் தட் வி ஆர் எனாமட் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆங்கில மோகத்திலே நாங்கள் ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்று திமுக சொல்லவில்லை. We are very proud people as far as language is concerned. மொழியை பொறுத்தமட்டில் நாங்கள் மிக பெருமையானவர்கள், கர்வமுடையவர்கள் என்று சொன்னார். We are very proud people as far as language is concerned. We think that no language can stand comparison to Tamil. உலகத்தில் எந்த மொழியும் தமிழுக்கு ஒப்பானது இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். சொன்னது ராஜ்யசபாவில், நம்மகிட்ட இல்லை. தமிழ் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு போங்க, இங்கிலீஷே தெரியாது, தமிழில் பேசினா தாழ்வு நினச்சி தப்பு தப்பாக இங்கிலீஷ் கலந்து பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட நான் தட்சிணாமூர்த்திக்கு தெரியும், ஏன்னா தாழ்வு மனப்பான்மை. ஆனால் அவர் ராஜ்யசபாவில் தமிழை தெரியாதவர்கள் மத்தியிலே, தமிழை குறைவாக நினைக்கிறவர்கள் மத்தியிலே இதை சொன்னார். I can never forget that I have got a holy language called Tamil. I will never be satisfied till that language in which my forefathers spoke, in which my poets have given sermons and scriptures, in which we have got classics and literature of inexhaustible knowledge. I will never be content till that day when Tamil takes its due place as one of the official languages of the Union. 65 சொன்னார், தமிழ் ஆட்சி மொழியாக வருகிற வரையில் நான் ஓய மாட்டேன். என்னுடைய மொழியிலே என்னுடைய புலவர்கள் எவ்வளவு அரிய கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு உயர்ந்த செல்வங்களை கொடுத்திருக்கிறார்கள், அதை நான் மறக்க மாட்டேன் பெருமிதத்தோடு. நம்ம கிட்ட வந்து மாறுதட்டி நாங்கள் பெரிய காங்கிரஸ்காரர்கள்லாம் இங்க வந்து பேசுவாங்க, நான் தலைவர் சொல்லலாம், உத்தரவு தான் கிழிச்சு போடுறாரு இங்க காமராஜ். ஆனால் டெல்லியில் போய் பேசலை, ஏன்னா காங்கிரஸ் கட்டுப்பட்டு, அவர் தமிழர் இல்லைன்னு நான் சொல்லலை, கட்சி கட்டுப்பாட்டு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் மத்தியிலே போய் பேசினார். அப்படி பேசுகிற பொழுது வெளியில் வந்து வேண்டுமானால் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், வாஜ்பாயை இங்கே கிடையாதுன்னு. வாஜ்பாய் அவருக்கு உற்ற நண்பர் உபேஷ் குப்தாவை சாடினார். உபேஷ் குப்தாவை போய் நீங்கள் ஹிந்திக்கு ஆதரவு தெரிவிக்கிற நீங்கள் நீங்களே ஹிந்தி படிக்கலையேன்னு கேட்டார். அதுக்கு நேரம் இல்லைன்னு அவர் சொன்ன உடனே, டாஸ் கேபிட்டல் படிக்க நேரம் இருக்கு, ஹிந்தி படிக்க முடியலான்னு கேட்டார் அண்ணா. ராஜ்யசபாவில் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தமிழை பெருமையுடையது என்று நமக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டு பிள்ளையை ஆங்கிலம் படிக்க வைக்கவில்லை. தமிழ் பெருமையுடையது என்று ஊருக்கு சொல்லிவிட்டு அவர் குறைவாக நினைக்கவில்லை. தமிழை விட அதிகமாக அறிவு படைத்த ஆங்கிலத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. எங்க டிஎன்ஆர் சொல்லுவார், அட போயா உங்க அரசியல் நீங்களும், எவ்வளவு அருமையா இங்கிலீஷ் பேசுவாரு. அதெல்லாம் விட்டாரியா, தமிழுக்காக அதை விட்டார். தன்னுடைய பெருமைக்கு தான் இந்தியாவுக்கு போக வேண்டும், தான் உலகத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தான், அவர் ஆங்கிலத்திலேயே வாழ்ந்திருக்கலாம், உலக தலைவராக இருந்திருக்கலாம். ஆனால் நமக்காக அவருடைய திறமையை குறைத்து கொண்டு தமிழுக்கு வந்தார், தமிழ் மக்களுக்கு வந்தார். தமிழ் என்று சொன்னால அதே தமிழ் மொழி என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவருடைய தமிழ் தொண்டு பெருந்தொண்டு என்றால் தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு பண்பாடு, மிகப்பெரிய வரலாற்று சின்னம், வரலாற்றை உள்ளடக்கிய மொழி. ஒவ்வொரு மொழியும் ஒரு கலாச்சாரத்தினுடைய உறைவிடம், எந்த மொழியாக இருந்தாலும். தமிழுக்கு ஏகப்பட்ட மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. தொல்காப்பியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. மை லாங்குவேஜ் இஸ் மோர் தென் லிட்ரேச்சர்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியம் இருக்கிறது என்று ராஜ்யசபாவில் பேசுகிறார். தமிழ் என்பது பண்பாடு. அதற்கு என்ன செய்தார், தீபாவளி மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த தமிழ்நாட்டில் பொங்கலை திருவிழா ஆக்கினார். சங்கராந்தி பொங்கலானது, பொங்கல் திருவிழா ஆனது. திராவிட முன்னேற்ற கழக பத்திரிகைகளுக்கு தீபாவளியில் விடுமுறை இல்லை, பொங்கல் மலர் போட்டார், பொங்கலுக்கு கடிதம் எழுதினார், பொங்கல் விழாவை நகரங்களிலே கொண்டாடுமாறு செய்தார். சென்னையில் பொங்கல் விழா ரொம்ப சிரமப்பட்டு கான் அமைச்சர் மோதியார் பொங்கல் விழான்னு ஒன்று நடத்தி, அது ஒரு ஹால் கூட நடத்தி எல்லாருக்கும் கமலா படம் கொடுப்பார், பேராசிரியர் அமைச்சர் மொழியார் பரவல. ஆனால் திமுக வந்த பின்னால் சேரிகளில் பொங்கல் நடந்தது, பொங்கல் விழாவிலே புத்தாடை உடுத்தினார்கள். இப்போ கூட கிராமத்தில் தான் புத்தாடை. இப்போ நிலைமை என்ன, நம்ம கிராமத்திலே புத்தாடை தீபாவளிக்கு தான் உடுத்துறான், பொங்கலுக்கு இல்லை. நம் நாகரிகம் பின்னால் போய்விட்டது. ஆக்ஸ்போர்ட் நர்சரி என்று ஆனவனாங்கணியில் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் ஆங்கிலம் மோகம். கந்தரோடை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், வல்லத்துக்கு ஏன் வல்லத்தில் நர்சரி இருக்காது, எல்லாம் ஆங்கிலம் மோகம். எப்படி வந்தது, நாம் தமிழை தாழ்வா, இன்றைக்கு தமிழை தாழ்வா கருதுகிறோம், பேர் தான் சத்தம் தான் அதிகம். நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அந்த கல்லூரியெல்லாம் தமிழுக்கு மரியாதை இருக்க இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழை பெருமையாக வைத்தோம். எல்லா வாத்தியாரையும் கிண்டல் பண்ணுவான், ஆனால் தமிழாசிரியர் கிண்டல் பண்ண மாட்டான், அவர் எவ்வளவு போர் அடித்தாலும் சரி. ஏன், தமிழ் ஆசிரியரை மதிக்குமாறு அண்ணா செய்தார், தமிழுக்கு தொண்டு செய்கிறவர்களை மதிக்க வேண்டும் என்பதை அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சிதம்பரநாதன் செட்டியார் தலைமையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணா பேசினார். சிதம்பரநாதன் செட்டியார் தலைவர் உரையில் சொன்னார், தமிழ் பொதுகையின் சாரலை அனுபவியுங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார். அண்ணா எழுந்து, அது தமிழ் பொதுகை, நான் சாரல் என்று சொன்னார். தமிழாசிரியர் எவ்வளவு மதித்தார், பேராசிரியர் இலக்குவனாருக்கு வேலையே போயிட்டு இந்திய எதிர்ப்புனால, அந்த இலக்குவனாருக்கு சென்னை பிரசிடென்சி காலேஜில் தமிழ் பேராசிரியர் போஸ்ட் போட்டார். அப்படி எந்த சட்டத்தில் போட்டார்னு எனக்கு தெரியல, அண்ணா போட்டார். அந்த இலக்குவனார் அண்ணாவை பார்ப்பதற்கு, முதலமைச்சரை பார்ப்பதற்கு அறைக்கு போனார். அவர் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து சோபாவில் உட்கார்ந்து இலக்குவனாரோட பேசினார். ஏனென்று கேட்டால், முதல்வராக இருந்து கொண்டு இலக்குவனாரிடம் பேசினால் தான் முதல்வர் என்ற உணர்வில் இலக்குவனார் பேசுவார், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், நான் பழைய அண்ணா என்று காட்டுவதற்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசினார். தமிழர்களை அப்படி மதித்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் குன்றக்குடி அடிகளார், இப்போ உள்ளவர் இல்லை, பழைய குன்றக்குடி அடிகளாருக்கு 600 ரூபா அபராதம் போட்டான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், 600 ரூபா கட்டினார். அண்ணா முதல்வரான உடனேயே அரசாங்க கஜானாவிலிருந்து அறுநூறு ரூபாயை குன்றக்குடி அடிகளுக்கு அனுப்பினார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அண்மையில் ஒரு தகவலை கேள்விப்பட்டார். குன்றக்குடி பக்கத்தில் அண்ணா போனார். போகிற பொழுது நேராக குன்றக்குடி மடத்துக்கு போகலான்னு முதல்வர் இல்லை, நம்முடைய பயணத்திட்டத்தில் அது இல்லை, அவர்களை நம்மை அழைக்கவில்லை என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். யோ, அழைச்சி போகிறதுக்குன்னு இடம் இருக்கு, நாமா போகிறதுக்குன்னு இடம் இருக்கு, இது நாமா போவது என்று குன்றக்குடி அடிகளாரை போய் பார்த்தார். என்ன காரணம்? அப்படி அவர் பார்த்ததால இன்னைக்கு கலைஞர் பார்க்கிறார், அவர் பார்த்ததால பழனிமாணிக்கம் பார்க்கிறார், அவர் பார்த்ததால பழனிமாணிக்கம் இந்த கல்லூரியில தான் நான் விதைய போடுவேன்னு சொல்றேன். இப்படி இந்த கல்லூரியில் நாட்டார் திருவள்ளூர் கல்லூரியில் போட்டி நடத்துவதற்கு பணம் கொடுப்பதற்கு பழனிமாணிக்கம் முன்னூறுவதற்கு காரணம் அண்ணா. அவர் இல்லாவிட்டார் இந்த உணர்ச்சி ஏது, இந்த எழுச்சி ஏது? மாணவர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். ஒருத்தர் சொன்னார் எனக்கு, ஒருத்தர் பேரே கூட சொல்லலாம், நம்ம நடராஜன் எம் நடராஜன் இருக்கார், இவர் காங்கிரஸ்காரர், சர்வோஜில படிச்சுட்டு இருந்தார், ஆனால் தமிழில் ஆர்வம் உடையவர், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நம்ம உடவர்மையன் கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் போராடினாங்க, அப்போ நான் வக்கீலாகிட்டேன், பெரிய போராட்டம், நான் இவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு போகிறது தீர்மானம் எழுதி கொடுப்பேன், அதெல்லாம் பிரமாதமாக நடந்துச்சு. இதுக்கு வழிகாட்டி சீனிவாசன், அடுத்தது எல்கணேசன், யாரு? திமுக காரர்கள். ஜனவரி 25ஆம் தேதி 65வது ஆண்டு இந்தி தான் ஆட்சி மொழி என்று வரப்போகிறது, அரசியல் சட்டப்படி வரப்போகிறது. அந்த நாளை கருப்பு கொண்டா கருப்பு துணி கொடி கட்டி துக்க நாளாக்க சொன்னார் அண்ணா, சொன்னவர் அண்ணா. அதனால போராட்டம், போராட்டம் வந்த உடனே அவர் சொன்னார், மாணவர் போராட்டத்தை திமுக லாபமாக எடுத்துக்கொண்டது. என்ன விஷயம்? திமுக இந்திய எதிர்க்க வேண்டும் உணர்ச்சி உண்டாக்குனதே அண்ணா இல்லை, தமிழ் எழுச்சி உண்டாக்குனதே அண்ணா இல்லை. எனவே தமிழ் எழுச்சி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது அண்ணாவால். இன்றைக்கு அது குறைவாக இருப்பதற்கு காரணம் அண்ணாவை நீங்கள் பயிரவில்லை என்பதனால். ஆங்கிலம் தெரியாதவன் கொண்டு வந்த தமிழ் புரட்சி அல்ல, ஆங்கிலத்தை மிக அருமையான ஆங்கிலத்தை உணர்ந்து அறிந்த ஆங்கில அறிஞர் கொண்டு வந்த தமிழ் புரட்சி அது. அவருடைய தமிழிலே மெக்காலே வந்தார், கிப்பன் வந்தார், ஷேக்ஸ்பியர் வந்தார், மில்டன் வந்தார், பைரன் வந்தார், எல்லாம் வந்தார். தமிழில் இருந்த இலக்கியங்களையே அண்ணா தான் நாட்டுக்கு கொடுத்தார். பொதுக்கூட்டத்தில் எவன் பொருளானு சொன்னான், நம்ம விருதாச்சலம் ஐயா சொன்னார்களே, புலவர் கூடல பேசுகிறார் அண்ணா, மாதவி தன்னுடைய மகள் மணிமேகலைக்கு துறவு பூணுவதற்காக யாக்கை நிலையாமையை சொல்லுகிற பாட்டை ஒரு 10-15 அடிகள் அப்படியே அண்ணா சொல்லியிருக்கார். பேச ஆரம்பிக்கும் போது, நான் பெரிய புலவர் இல்லை, நீங்கள்லாம் புலவர்கள், அதுக்கு தலைமை தாங்கினர் மூவா, எதற்கு சொன்னார் என்றால், இலக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும், துறவு பூணுவதற்காக சொல்லப்பட்ட அடிகளை திருமண தம்பதிகளுக்கு அதை போய் சொல்லக்கூடாது. காஞ்சிபுரத்தில் ஒரு திருமணத்துக்கு போனேன், ஒருத்தர் நாதசுரம் வாய்ச்சிக்கிட்டு இருந்தார். என்ன வாய்ச்சார்னா, மோட்சமே கலதா அப்படிங்கிற கீர்த்தனையை வாய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் என்னையே அதை போய் வாய்ச்சிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு விரைவாக மோட்சத்தை கொடுன்னு அர்த்தம். ஏன்னா கல்யாண வீட்டில் போய் இதை வாய்ச்சிக்கிறிய, அண்ணாவுக்கு தெலுங்கு தெரியும். அதையும் சொல்லி, இந்த பாட்டையும் சொல்லி, திருமண வீட்டிலே இதை சொல்லலாமா என்று சொன்னார். மூவா கடைசியிலே பேசுகிற பொழுது சொன்னார், எத்தனை புலவர்களுக்கு இந்த மணிமேகலை அடிகள் தெரியும் என்று அவர் கேட்டார். நான் கேட்டிருக்கிறேன், திலகத்தில் புறநானூறு சொன்னார், அகநானூறு சொன்னார். அண்ணாவுடைய காலத்தில் தான் சிறப்பு கூட்டங்கள் என்ற பெயரில் காசு கொடுத்து பேச்சு கேட்டோம், கலித்தொகை காட்சிகள் என்று ஒரு புத்தகமாக வந்தது, அது கலித்தொகையை பற்றி பேசுறதுக்குன்னு நெடுஞ்செழியன் பேசினார், அன்பழகம் பேசினார், காசு கொடுத்து தமிழ் பேச்சு கேட்டோம். ஏன் அதை கொண்டு வந்தவர் அண்ணா. பாரதிதாசனை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு தெரிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணா, வேற யாரும் இல்லை. திராவிட கழகம் இல்லை, பெரியார் இல்லை. ஏனென்றால் பெரியாருக்கு கவிதை இந்த சமாச்சாரம் சம்பந்தம் இல்லாது, நான் அவரை குறையா சொல்ல, அவருக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் அண்ணா அமெரிக்காவிலே ஒரு பாரதிதாசன் என்று விற்பனை சொன்னார். எப்படி பாருங்கள், நாம் எப்படி சொல்லுவோம், செல்லி பைரன் இங்கே சொல்லுவோம். ஆனால் அவர் சொன்னார் அமெரிக்காவில் ஒரு பாரதிதாசன் என்று வாழ்ப்பிற்பனை சொன்னார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏ தாழ்ந்த தமிழகமே என்று பேசிய பேச்சு பாரதிதாசனை அறிமுகப்படுத்த, அவர் படத்தை திறந்து வைத்து அவர் அண்ணாவை கொச்சையாக சொன்ன பொழுது கண்ணதாசன் சொன்னார், எங்கு நீ உள்ளாய் என்று எம்மனோர் அறியா வேளை, இங்கு நீ உள்ளாய் என்றும் இப்புவிக்குருவன் என்றும் சொன்ன திறத்தார்க்கு நீ செய் நன்றி தீயினார் படுக்கை போலும். கண்ணதாசன் எழுதினார். அந்த பாரதிதாசனை எவ்வளவு குறைவாக, தன்னை தரக்குறைவாக பேசிய பாரதிதாசனை சிறையில் இருக்கிற பொழுது பாரதிதாசன் இறந்து போனார். அதே அந்த புத்தகத்தில் பார்த்தா இருக்கும், பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது. அவர் பார்வையே கவிதை, பேச்சே இலக்கியம், யாராவது எழுதுவானா? பாரதிதாசன் எழுதின எழுத்தை பார்த்தா செருப்படுத்து அடிக்க போவோம். அது மட்டுமல்ல, திமுகவினுடைய கொடி 3 நாள் இறக்கப்பட்டது. கண்ணதாசன் எவ்வளவு பேர் திட்டு திட்டார், வெளியே போய் திட்டிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கோக்கலை ஹாலில் வேழவேந்தனுடைய கவிதை நூல் வெளியிட்டு விடும். அப்பாத்துறையார் தலைமையில் அண்ணா பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர், அவர் வெளியே திட்டிகிட்டு இருக்கார். சம்பத்தோடு சேர்ந்து சொல்வளமிக்க கவிதைகளை எழுதினார். அவர் போனது நமக்கு மிகப்பெரிய இழப்பு என்று அவர் சொல்லிவிட்டு, என்ன அவரை பற்றியே பேசுகிறாயே என்று நீங்கள் கேட்கலாம். நான் கண்ணதாசனை புகழவில்லை என்றால் அவர் கவிஞர் இல்லை என்று ஆகாது, எனக்கு தமிழ் தெரியாது என்று ஆகும். தமிழனை எங்கிருந்தாலும் பாராட்டினார். தன்னை விட்டு ஓடி தன்னால் உருவாகி தன்னால் வாழ்க்கை பெற்ற கணேசன் தன்னை விட்டு போன பின்னாலும் தஞ்சாவூர் கரதட்டாங்குடியிலே தம்பி கணேசன் எங்கிருந்தாலும் வாழ்க, எப்படி இருந்தாலும் வாழ்க, தமிழர்கள் எங்கு வந்தாலும் அவர்கள் முன்னேற வேண்டும். காமராஜரை ஏன் அவர் புகழ்ந்தார்? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஒரு தமிழன் வருகிறார் என்று இவர் பெருமைப்பட்டு கொண்டார். எந்த காங்கிரஸ்கார அண்ணாவை பற்றி முறையாக பேசியிருக்கிறார்? பேசினது இல்லை. தமிழ் என்று சொன்னால் தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகம், தமிழ் வரலாறு. மிருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இந்த இயக்கம் இன்னும் குறைந்தது 50 ஆண்டு காலத்திற்காவது பாடுபட வேண்டும். ஆட்சியை பிடிப்பதல்ல நோக்கம், தமிழ் சமூகம் உலக இனத்தார் மத்தியிலே அவர்களுக்கு சமமாக மேலாக அல்லது அவர்களுக்கு சமமாக வருகிற வரையில் இந்த இயக்கம் பாடுபட வேண்டும் என்று திமுகவுடைய லட்சியம் இந்த தமிழ் சமூகத்தை உலகத்தரத்திற்கு உயர்த்தி பிடிப்பது. அவருடைய தமிழ் தொண்டு என்பது அவருடன் தனித்தமிழ் இயக்கத்துக்கு நான் தலைவர்னு கொடிகட்டிட்டு அதுக்காக வரல, அது அவருடைய வாழ்க்கை இல்லை. தமிழே பேசாமல் அரசியல் நடத்தி இருக்க முடியும்? இன்றைக்கு தமிழே பேசாத கட்சி நடத்துறான். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆங்கிலத்தில் பேட்டி, போராட்ட தமிழர்களுக்கு பேசுறதெல்லாம் ஆங்கிலத்தில் பேட்டி. எந்த கட்சிக்காரன் கேள்வி கேட்டான்? எந்த பத்திரிகையில் கேட்டான்? ஒருத்தரும் கேட்கல. நம்முடைய தொலைக்காட்சிகள் எல்லா ஊடகங்களிலும் ஆங்கில மோகம் பின்னி பரவிகள். அதனால்தான் பாரதியார் பாடினார், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இந்த அடிமைத்தனத்தை அண்ணா தூக்கி எறிந்தார். எங்களையெல்லாம் தமிழன் என்று சொல்லுவதிலே, மார்தட்டி சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட செய்தார். அதுதான் பெரிய விஷயம். அந்த உணர்ச்சி தமிழ் உணர்வையும் உருவாக்கினார். உணர்வுனா ஞானம். தமிழ் உணர்வையும் கொடுத்தார், தமிழ் உணர்ச்சியையும் கொடுத்தார். மலையாவுக்கு போனார், நிறைய பொருள் கிடைத்தது. அவருக்கு டிக்கெட் போட்டு பணம் கொடுத்தான். அவ்வளவு பணத்தையும் மலையா தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காக தமிழ் துறைக்கு கொடுத்து விட்டு வந்தார். உலக தமிழ் மாநாடு நடத்தினார். நான் சீக்கிரம் முடிச்சுடுறேன். உலக தமிழ் மாநாடு நடத்தினார். அது எல்லாரும் மாநாடு எம்ஜிஆர் நடத்தி ஜெயலலிதா நடத்தி இப்போ நாம் நடத்த போகிறோம். இப்போ சாதாரணமாக நினச்சிக்கலாம். உலக தமிழ் மாநாடு என்பது முதல் முறையாக மக்கள் விழாவாக அண்ணாவால் கொண்டு வரப்பட்டது. உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம்னு தென்னாயடிகள்லாம் சேர்ந்து உருவாக்கினார்கள் பல வெளிநாட்டுக்காரர்கள். அது அறையில் கூடி பேசுவார்கள். ஆனால் தமிழர்கள் பெருமை கொள்ள வேண்டும். நம்முடைய மொழியின் பெருமையை, நாகரிகத்தின் உன்னதத்தை தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக அதை விழாவாக ஆக்கினார், மக்கள் விழாவாக ஆக்கினார். அதுக்கு யாரை வரவழைத்தார்? ஜனாதிபதி வந்தார். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இல்லை, ஜனாதிபதி வந்தார். அவர் எப்படி வந்து சேர்ந்தார்? அதுக்கு ஒரு தபால் தலை வெளியிட்டாங்க. அந்த தபால் தலையில் உலகத்தமிழ் மாநாட்டுக்குன்னே ஒரு தபால் தலை, அதில் ஹிந்தி எழுத்திருந்தது. அண்ணா வெளியிட முடியாண்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து. நம்முடைய பழனிமாணிக்கம் அவர்கள் சொன்னார், அதை அதுக்கு முன்னாடி சொன்னது, இருமொழி திட்டம் வந்தப்போ சொன்னது, மறுபடியும் வயலேட் பண்ணார். அதில் ஹிந்தி எழுத்திருக்கு நான் வரம்பியான்னு சொல்லிட்டேன். அதனால் பிரசிடென்ட் வராமையே இருந்திருக்கலாம், ஆனால் வந்தார். ஏன், அண்ணா இல்லாமல் தமிழகத்துக்கு எவனும் வர முடியாது. அந்த மாநாட்டை வந்து கண்டுகளித்தார். என் வேடிக்கை என்ன என்றால், அந்த ஆய்வரங்கத்துக்குள்ளே அண்ணா பேசக்கூடாதுன்னு தடை போட்டான். கடைசியில் அவர் இல்லாமல் நடத்தினது ஆகாது என்று தெரிந்து இறுதியிலே அவர்கள் பேச வைத்தார். அண்ணா அதுக்கு வருத்தப்படலை. உலக தமிழ் மாநாட்டுக்கான செலவில் ஒரு ரூபாய் கூட அரசாங்க பணம் இல்லை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் நடத்துகிறப்ப கவர்மெண்ட் ஃபண்டு பொதுமக்களிடம் வசூல் செய்து தான் அந்த விழா நடந்தது. அதுக்கு பொருளாளர் வடாதிபங்களம் தியாகராஜ முதலியார், திமுக காரன் இல்லை, அதற்கு செயலாளர் விஸ்வநாதம். அந்த பணத்தை அதுக்கு மாநாட்டுக்கு வசூல் பண்ண பணத்தில் மீதி இருந்த பணத்தை தான் அவர் மருத்துவமனை கொடுத்தார். அது கைவேந்து கொடுத்ததில்லை. அண்ணா காலத்திலே வசூல் செய்யப்பட்ட பணம், அப்படி வசூல் செய்யப்படுவதற்கு போடப்பட்ட ஒரு நாடகம் தான் காவிரி தந்த கலைச்செல்வி என்கிற ஜெயலலிதா நாட்டிய நாடகம். அதுக்கு பாராட்டு சொன்னார் அண்ணா. அண்ணாவோட அந்த அம்மா இருக்கிற ஒரே ஒரு படம் அதுதான், அது உலக தமிழ் மாநாடு. அந்த பணத்திலே மாநாட்டு செலவு போக மீதம் இருந்த பணத்தில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் ஆய்வு இருக்கைகளை அண்ணா நிறுவினார். உலக தமிழ் மாநாட்டின் தொடர்ச்சியாக உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை அண்ணா நிறுவினார். இது அவ்வளவும் அண்ணாவுடைய கொடைகள். இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் என்று ஒன்று இருக்கிறதே, இப்படி ஒன்று இருக்க வேண்டும் என்று நாட்டார் ஐயா போன்றவர்கள் கனவு கண்ட காலத்திலே அதை பொதுமக்கள் மத்தியிலே சொன்னவர் அண்ணா. தமிழிசை இயக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு போனவர் அண்ணா. எல்லா வகையிலும் தமிழ் என்று சொன்னால் அதனுடைய முழு பரிமாணத்தையும் நம் கண்முன்னாலே கொண்டு வந்து நம்மை அதற்குள்ளே ஈடுபடுத்தி நம்மை தமிழ்மயமாக்கி தமிழுக்குள்ளே நம்மை வைத்து தமிழாய் நம்மை மாற்றி உருவாக்கியவர் அண்ணா. இன்றைக்கு ஏன் அதை சொல்ல வேண்டும், அண்ணாவை நீங்கள் படியுங்கள், மீண்டும் தமிழராவீர்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் எம் எஸ் சுகலாச்சாரம் அவர்கள் பேசுகிறார்கள்.
இதில் அழைப்பில் ஞான்கண்டா அண்ணா என்கிற நூலை பற்றி அண்ணன் எம்எஸ்வி அறிமுகப்படுத்துவாருங்கிற மாதிரி இருக்கு, அதை அப்படி வச்சுக்கூடாது நீங்கள். ஏன்னா புத்தகம் அவர் எழுதினார், அவர் அண்ணாவை பற்றி அவருக்கு என்ன தெரியுமோ அதை சொல்ல போகிறார். ஆனால் அந்த நூல் அது எனக்கு ஒரு மனக்குறை தான். நான் ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், அண்ணாவுக்கு வரலாறு எழுதுங்கன்னு. அவருக்கு என்னன்னு தெரியல, எழுத தயக்கம். ஆனால் அண்ணாவை பற்றி அவர் அனுபவித்த விஷயங்களை, அண்ணாவோடு அனுபவித்த விஷயங்களை அருமையாக ஆற்றொழுக்கான நடையில் அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலை எல்லாரும் படிக்கணும். ஏன்னா மகாத்மா சொன்னார், நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க உலகத்துக்குன்னு சொன்ன பொழுது என் வாழ்வே நான் தரும் செய்தி என்ற அண்ணா காந்தி சொன்னார். அப்படி எல்லாரும் சொல்ல முடியாது, அப்படி வேறு யாரும் சொல்ல முடியுமானால் அது அண்ணா தான். அண்ணாவுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நீங்கள் தொகுத்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அதை எம்எஸ்வி அவர்கள் செய்திருக்கிறார். குரானுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிற நூல் அல் ஹதீஸ். அல் ஹதீஸ் என்பது நபி பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், அதை புனிதமாக வச்சிருக்கிறான். அப்படி அண்ணாவினுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் புனிதமாக வைத்து கற்கப்பட வேண்டியவை. அந்த வேலையை நம்முடைய எம்எஸ்வி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் அண்ணாவை பற்றி பேசுவார், ஆனால் அந்த நூலை பற்றி அவர் பேசுவது என்பது சரியில்லை. ஒரே ஒரு செய்தி அதில் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அவருடைய அண்ணாவுடைய நகைச்சுவை உணர்வு அது அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும், அந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு நாள் மாப்போசி அண்ணாவை பார்க்க வருகிறார். அண்ணா வெளியே புறப்பட்டு கொண்டிருக்கிறார், மத்தியான நேரத்தில் வந்துட்டார். வந்த உடனே அண்ணா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி பார்க்க வர்றாரு. மாப்போசி நேரம் ஆயிடுச்சு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அசைவம் தானே சாப்பிட்றீங்க அண்ணா கேட்டிருக்காரு. கோழி சாப்பிடலாம், மீன் சாப்பிட்லாம்ல, சொன்ன உடனே இப்போ முனியாடியில் வாங்கிட்டு வா, நாங்கள் இருக்கிற ஒருத்தரை அண்ணா அனுப்புகிறார். இல்லை கறி சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கான் என்று அவர் சொன்னார். அவருக்கு அது தெரிஞ்சு போச்சாண்டாம் அண்ணா வந்து, அவருக்கு அது தெரிஞ்சு போச்சாண்டாம். இந்த நிகழ்ச்சியை எம்எஸ்வி பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னொரு அது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சி, தமிழ்நாடு பத்திரிகைக்கு அவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சை தொகுத்து கொடுக்கணும். எம்எஸ்வி சொல்லிட்டார், போனால் ஓட்டு கிடைக்காது வேட்டு தான் கிடைக்கணும். அண்ணா பேசியிருக்கார் சட்டமன்றத்தில். காஞ்சி கல்யாண சுந்தரம் வந்து, ஆமாம் அவர் அப்படி தான் எழுதுவார், செருப்பு தான் இது என்ன, வேட்டு கிடைக்காது அடி உதவி தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் மாற்றிட்டார். எம்எஸ்வி வேணான்னு இருக்கார், இல்லை உனக்கு தெரியாது இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அவனு போட்டு போயிட்டார். 3000 பேப்பர் அடித்தாச்சு. அண்ணா வந்து பார்த்து விட்டு, எப்படி இப்படி போடலாம், சட்டமன்றத்தில் பேசினது தப்பால போயிடும், நான் பேசாத விஷயத்தை பேசியிருக்கேன் இன்னும் அண்ணா சொல்ல, இல்லை அவர் இப்படி அவர் தப்பாக சொல்லுவார்னு தெரியும்ல என்று இவரை கோபித்து கொண்டு அங்கே வேலை செய்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, ஏப்பா நீ வெந்நீரில் குளிப்பியான்னு கேட்டாரான். ஆ அப்பப்போ குளிப்பேன் அப்படின்னு 3000 பேப்பரையும் கொளுத்தி வெந்நீரில் குளிக்கிட்டார். தப்பாக அச்சிடப்பட்ட ஒரு பேப்பரை அண்ணா வெளியிடலை. அண்ணா பத்திரிகை வெளியிடுவதில் எவ்வளவு கவனமாக இருந்தார் என்ற நிகழ்ச்சி. இது போல பல நிகழ்ச்சிகளை அண்ணன் எம்எஸ்வி அவர்கள் அதில் தொகுத்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியாத மிகப்பெரிய அண்ணா அந்த நூலின் மூலம் உங்களிடம் வெளிப்படுவார். அதை நீங்கள் பயிர வேண்டும் என்று அதை அறிமுகப்படுத்தி அண்ணன் எம்எஸ்வி அவர்கள் பேசுவார்.